நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையெல்லாம் வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வுகளும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் தா காயத்ரி அவர்கள் நகரமயமாதலும் வன அழிவும் என்ற தலைப்பில் தாங்க நம்ம கூட பேச இருக்கிறாங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
அன்பான புதுகை பண்பலை வானொலி நேயர்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். நான் முனைவர் காயத்ரி, விலங்கியல் துறை உதவி பேராசிரியராக தேசிய கல்லூரி திருச்சியில் பணிபுரிகிறேன். இன்றைக்கி நம்ம வனமும் வாழ்வியலும் நிகழ்ச்சியில் நகரமயமாதலும் வனமழைவும் பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப சாதாரணமான டாபிக் கிடையாது, நம்ம வாழ்க்கையோடு நேரடி தொடர்புள்ள ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம ஊர் வளரணும், ரோடு வரணும், ஐடி பார்க் வரணும், பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் வரணும், மெட்ரோ வரணும், தொழிற்சாலை வரணும், இதெல்லாம் நல்ல விஷயம் தானே? கண்டிப்பாக நல்ல விஷயம். ஆனால் அந்த வளர்ச்சிக்காக நாம் என்னென்ன கொடுக்குறோம் தெரியுமா? காடு, விலங்குகள், நீர்நிலைகள், இயற்கை, அதுவும் கடைசியில் நம்ம வாழ்க்கையே கொடுக்குறோம். ஒரு காலத்தில் கிராமம் முடிஞ்சால் காடு ஆரம்பிக்கும், இப்போ காடு முடிஞ்சால் அபார்ட்மெண்ட் ஆரம்பிக்குது. முன்னாடி யானை காட்டில் இருந்துச்சு, இப்போது யானை குடியிருப்பு பகுதிக்குள்ளே வருது. முன்னாடி நம்ம விலங்குகளை பார்க்க ஜூக்கு போவோம், இப்போ விலங்குகளே நம்ம வீட்டு வாசலில் நிற்குது. இதுக்கு காரணம் என்ன? அதிவேக நகரமயமாக்கல் தான். இது வெறும் புவியியல் பிரச்சனை கிடையாது, இது சமூக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை, எதிர்கால தலைமுறையோட உயிர் பிரச்சனை. ஸோ இந்த உரையாடலில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரமயமாக்கல்னால் என்ன, முதல்ல ஏன் காடுகள் அழிக்கப்படுது, தமிழ்நாட்டில் நிலைமை எப்படி இருக்குது, யானை, சிறுத்தை, காட்டுப்பன்றி போன்ற விலங்குகள் ஏன் ஊருக்குள்ளே வருது, மனித விலங்கு மோதல் எப்படி உருவாகுது, மேற்கு தொடர்ச்சி மலைகளின் முக்கியத்துவம் என்ன, சாலைகள், ரயில்கள், தொழிற்சாலைகள் என்ன தாக்கம் ஏற்படுத்துது, இந்த நகரமயமாதல் தமிழ்நாடு மற்றும் இந்தியா இது ரெண்டுத்தையும் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த நகரமயமாக்கலில் வந்து இளைஞர்களோட பங்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோடைய திட்டங்கள் இதை வந்து தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து வந்திருக்கு, தமிழ்நாட்டு அளவுலேயும் சரி இந்திய அளவிலையும் சரி, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். எதிர்கால தமிழகம் எப்படி இருக்கணும்னு பார்க்க போகிறோம். சரி, நம்ம இந்த உரையாடலை ஆரம்பிப்போம். நகரமயமாக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு விஷயம் நடக்குது, ஒவ்வொரு கிராமமுமே கொஞ்சம் கொஞ்சமாக நகரமாக மாறிட்டு இருக்குது. முன்னாடி வயல் இருந்த இடத்துல இப்போ அபார்ட்மெண்ட், முன்னாடி ஏரி இருந்த இடத்துல மால், முன்னாடி மரம் இருந்த இடத்துல பெட்ரோல் பங்க், இதுதான் நகரமயமாக்கல். மக்கள் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வேலைக்காக வராங்க, தொழில் வர்றது, ரோடுகள் போடப்படுது, ரயில், மெட்ரோ, பைபாஸ், ஐடி பார்க், தொழிற்சாலை, குடியிருப்பு எல்லாமே வேகமாக உருவாகுது. தமிழ்நாட்டில் இதோட வேகம் ரொம்ப அதிகம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், ஓசூர் எல்லாமே வேகமாக வளருது. ஆனால் ஒரு கேள்வி, இந்த வளர்ச்சிக்காக யாருடைய நிலம் பயன்படுத்தப்படுது? அது வெறும் காலி நிலம் இல்லை, அது ஒரு உயிரோட உலகம். ஒரு காட்டில் என்ன இருக்கும்? மரங்கள், பறவைகள், யானைகள், பாம்புகள், பூச்சிகள், நீர்நிலைகள், சிறு உயிரினங்கள், பழங்குடியினர் வாழ்க்கை. ஒரு காடு வெட்டப்படும் போது மரம் மட்டும் போகாது, ஒரு முழு உயிரியல் அமைப்பு அழியும். இது பார்த்து சிலர் சொல்லுவாங்க, அட ஒரு மரம் தானே வெட்டினாங்க, ஆனால் ஒரு மரம் இல்லை அப்படின்னா ஒரு பறவைக்கான வீடு கிடையாது, ஒரு குரங்குக்கான உணவும் இல்லை, ஒரு யானைக்கான நிழல், ஒரு தேனீக்கான வேலையிடம், ஒரு கிராமத்துக்கான மழை உற்பத்தி மையம், இது எல்லாமே அழிஞ்சு போகுது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் காடுகள், அதை பற்றி ஒரு சிறிய பார்வை. தமிழ்நாட்டில் பல முக்கியமான காடுகள் இருக்குது. நீலகிரி காடுகள், ஆனைமலை, முதுமலை, சத்தியமங்கலம், களக்காடு, முண்டந்துறை, கன்னியாகுமரி மலைப்பகுதிகள், ஜவ்வாது மலை, செங்கோட்டை பகுதி, இந்த எல்லா பகுதிகளும் வெறும் சுற்றுலா ஸ்பாட் இல்லைங்க, இவை உயிரினங்களின் ராஜ்யம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் பற்றி கேட்டிருப்பீங்க, அது உலகத்திலேயே முக்கியமான பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத உயிரினங்கள் அங்கே இருக்கும். அங்கே அரிய வகை பறவைகள், தவளைகள், பாம்புகள், மரங்கள், மூலிகைகள், பூச்சிகள் இருக்குது. ஆனால் என்ன நடக்குது? காடுகள் சுருங்கிக்கிட்டே வருது. எப்படி? ரோடு போடுறாங்க, ரிசார்ட் கட்டுறாங்க, தொழிற்சாலை வைக்கிறாங்க, சட்டவிரோத மணல் கொள்ளை, மரவெட்டல், நில ஆக்கிரமிப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக காடு துண்டு துண்டாக பிரிஞ்சு போயிடுது. இதை தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? விலங்குகளுக்கு வழி இல்லாமல் போயிடுது. யானையின் வாழ்க்கை மற்றும் வழித்தடங்கள். நம்ம எல்லோருக்கும் யானைனா ரொம்ப பாசம். கோவிலில் பார்த்தா கும்பிடுவோம், ஆனால் அதே யானை ஊருக்குள்ளே வந்தால் பயந்து ஓடுவோம். யானை ஏன் ஊருக்குள்ளே வருது? அது சும்மா வரலங்க. யானைக்கு ஒரு வழி இருக்கும், அதுதான் எலிஃபென்ட் காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடியது. 100 ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக யானைகள் அதே பாதையில் தான் போகுது. அந்த பாதையில் இப்போ ரிசார்ட், அபார்ட்மெண்ட், ரோடு, ரயில் பாதை, வேலி இப்படி எல்லாம் வந்துடுச்சு. அப்போது யானை என்ன பண்ணும்? அது குழப்பமாக ஊருக்குள்ளே வரும். யானைக்கு பசிக்கும், வயலில் வாழை, கரும்பு, நெல் இருக்கும், அதுக்கு அது ஈஸி ஃபுட், அதனால் அது விவசாய நிலத்துக்குள்ளே வரும். அப்போ மக்கள் பயப்படுவாங்க, சிலர் பட்டாசு வெடிப்பாங்க, மின்சாரம் விடுவாங்க, கல்லெறிவாங்க. இதனால் மனித உயிரிழப்பு, யானை உயிரிழப்பு ரெண்டும் நடக்குது. இதுக்கு காரணம் யாரு? யானையா? இல்லை, நம்ம திட்டமிடாத வளர்ச்சி தானே. சிறுத்தைகள் நகரத்துக்குள் வருவது. இப்போ தமிழ்நாட்டில் அடிக்கடி நியூஸ் என்ன பார்க்குறோம்? சிறுத்தை குடியிருப்பு பகுதியில் நுழைஞ்சது. மக்கள் உடனே சொல்லுவாங்க, ஐயையோ விலங்கு ஊருக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் உண்மையில் யாருடைய இடத்துக்குள்ளே போயிருக்கோம்? நாம தான் காட்டுக்குள்ளே போயிருக்கோம். சிறுத்தை என்ன பண்ணும்? அதுக்கு உணவு வேணும், தண்ணீர் வேணும், பாதுகாப்பு வேணும். காடு இல்லாமல் போச்சுன்னா அது எங்கே போகும்? கோயம்புத்தூர், நீலகிரி, ஓசூர் பகுதிகளில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. சில நேரம் நாய்களை வேட்டையாடி சாப்பிடும், சில நேரம் கால்நடைகளை தாக்கும், இதனால் மக்கள் கோபப்படுவாங்க. ஆனால் சிறுத்தைக்கும் உயிர் இருக்குது, அதுவும் உயிர் காப்பாற்றிக்க தான் போராடுது. ரோட் கில் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலைகளில் நடக்கக்கூடிய விபத்துக்கள், விலங்குகளோட விபத்துக்கள். நம்ம எல்லாரும் வேகமாக போனோம், அதனால் நெடுஞ்சாலை, பைபாஸ், எக்ஸ்பிரஸ்வே, ஹைவேன்னு உருவாகுது. ஆனால் அந்த சாலை எங்கே போடுறாங்க? பல நேரம் காட்டுக்குள்ள. இரவு நேரத்தில் மான், கரடி, சிறுத்தை, பாம்பு, முயல், ஆமை சாலையை கடக்கும்போது வாகனத்தில் அடிபட்டு சாகுது. இதுதான் ரோட் கில் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இது அதிகமாக இருக்குது. ஒரு நிமிஷம் யோசிங்க, ஒரு விலங்கு தினமும் அதே பாதையில் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு நடுவில் 4 லேன் ஹைவே வந்துடுச்சு, அது என்ன புரிஞ்சுக்கும்? அது பழைய மாதிரி கடக்க முயற்சி பண்ணும். அப்போது வேகமாக வரும் லாரி, பஸ், கார், ஒரு உயிர் அங்கேயே முடிஞ்சிடும். இதுக்கு தீர்வு என்னங்க? வைல்ட் லைஃப் கிராசிங்ஸ் அமைப்பது, அண்டர் பாஸ், ஸ்பீட் கண்ட்ரோல், இரவு வேக கட்டுப்பாடு போடுறது, எச்சரிக்கை பலகைகள், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த ரோட்கில் கண்ட்ரோல் பண்ண பயன்படக்கூடியவை. இவையெல்லாம் நிச்சயமாக அவசியமாக வைக்கப்படணும் ஹைவேஸில். நீர்நிலைகளின் அழிவு. காடு மட்டும் இல்லை, ஏரிகளும் அழியுது. சென்னையில் என்ன நடந்தது? ஏரிகள் நிரப்பி கட்டிடங்கள் கட்டினாங்க. அப்போது மழை வந்தால் வெள்ளம், நீர் போக இடமே இல்லை. இயற்கை பாதையை நாம் அடைச்சிட்டோம், அதனால் நகரம் மூழ்குது. ஒரு ஏரி என்பது வெறும் தண்ணீர் கிடங்கல்ல, அது பறவைகளோட வீடு, நிலத்தடி நீரோட ஆதாரம், வெள்ளக்கட்டுப்பாடு, காலநிலை சமநிலை. ஆனால் என்ன நடக்குது? அதை ரியல் எஸ்டேட்டாக மாற்றாங்க. இது நீண்ட காலத்துக்கு பெரிய ஆபத்து தாங்க. காட்டழிப்பு மற்றும் காலநிலை மாற்றம். மரம் வெட்டுறது என்றால் வெறும் நிழல் போகுதுன்னு மட்டும் இல்லை, மரம் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும், ஆக்சிஜன் கொடுக்கும், மழை வர உதவும், வெப்பத்தை குறைக்கும். காடுகள் குறையும் போது வெப்பநிலை அதிகரிக்கும், மழை மாறும், வறட்சி அதிகரிக்கும், வெள்ளம் கூடும். இப்போ தமிழ்நாட்டில் கோடை எப்படி இருக்கு? அடிக்கடி 40 டிகிரி மேலே போகுது. ஏன்? பசுமை குறைஞ்சிடுச்சு, கான்கிரீட் அதிகமாயிடுச்சு. அதுதான் பழங்குடியினர் மற்றும் காடு. காடுனா விலங்குகள் மட்டும் இல்லைங்க, மனிதர்களும் இருக்காங்க, அவங்க தான் பழங்குடியினர். அவர்களோட வாழ்க்கை முழுக்க இயற்கையோட இணைஞ்சது. அவர்களுக்கு எந்த செடி மருந்து, எந்த காலத்தில் மழை, எந்த விலங்கு எங்கே இருக்கும் எல்லாமே தெரியுங்க. ஆனால் காடு அழிஞ்சா அவர்களோட கலாச்சாரம் கூட அழிஞ்சிடும். அவர்களை நகரத்துக்கு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? அவர்களோட வாழ்க்கை முறை உடைந்து போகும். அதனால் கன்சர்வேஷன்னா மனிதர்களையும் சேர்த்து பாதுகாப்பது. ஸோ தமிழ்நாடு மற்றும் இந்தியா நகரமயமாக்கலும் வன அழிவும் பற்றி நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் நடக்கிற நகரமயமாக்கல், காட்டழிவு, இது இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சிலர் நினைப்பாங்க இந்த பிரச்சனை நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. இல்லை, இந்தியா முழுக்க இதே பிரச்சனை தான், ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இம்பேக்ட் வேறு மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி, டெல்லியில் ஒரு மாதிரி, மகாராஷ்டிராவில் ஒரு மாதிரி, வடகிழக்கு மாநிலங்களில் இன்னொரு மாதிரி. அதனால் கம்பேரிட்டிவ் ஸ்டடி ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக அர்பனைஸ்டு ஸ்டேட்டுகளில் ஒன்று தான் நம்ம தமிழ்நாடு. அதாவது என்ன, கிராமத்தை விட நகரங்களில் அதிக மக்கள் வாழறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், ஓசூர் எல்லாமே வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ என்ன நடக்குது? கிராமங்கள் நகரமா மாறுது, வயல்கள் பிளாட்ஸ் ஆகுது, ஏரிகள் அபார்ட்மெண்ட் ஆகுது, காடுகள் இண்டஸ்ட்ரீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் வளர்ச்சி வேகம் ரொம்ப அதிகம். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவே வேகமாக அர்பனைஸ் ஆகுது. முக்கியமாக டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், புனே, கொல்கத்தா, இந்த நகரங்களில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் இன்னும் பல மாநிலங்கள் கிராம அடிப்படையில் தான் இருக்குது. தமிழ்நாடு மாதிரி முழு அர்பன் ப்ரெஷர் எல்லா மாநிலங்களையும் இல்லை. ஸோ காட்டழிப்பு, அதில் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கவர் கம்பேரிட்டிவ்லி குறைவு. ஏன்னா அதிக மக்கள் தொகை, இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஹைவேஸ், மைனிங், ரியல் எஸ்டேட், இதனால் காடுகள் துண்டு துண்டாக பிரிஞ்சு போயிருச்சு. முக்கிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் தான். அதாவது காடு முழுசாக இல்லாமல் பேட்ச் பேட்சாக ஆகிடுது. இதனால் வைல்ட் லைஃப் மூவ்மெண்ட் பாதிக்குது. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சில மாநிலங்களில் இன்னும் பெரிய ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இருக்குது. உதாரணம் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அருணாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஒடிசா. ஆனால் அங்கேயும் பிரச்சனை இருக்குது. என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங் இருக்குது அந்த மாநிலங்களில், டேம் ப்ராஜெக்ட்ஸ், ரயில்வே எக்ஸ்பான்ஷன், ட்ரைபல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே வந்து நகரமயமாகத்தில் வனத்தில் உருவாகக்கூடிய பிரச்சனைகள். வடகிழக்கு இந்தியாவில் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் கூட இம்பேக்டை கிரியேட் பண்ணுதுங்க. எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லக்கூடிய யானை மோதல், தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சத்தியமங்கலம், கன்னியாகுமரி, இங்கே எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட் அதிகம். ஏன், யானை காரிடார்கள் பிளாக் ஆகிடுச்சு. அதனால தான் முன்னாடி யானை நடந்து போன பாதையில் இப்போது ரிசார்ட்டு, ஹைவே, ரயில்வே, ஃபார்ம் ஹவுஸ், அதனால் யானை கன்ஃபியூஷனாக வில்லேஜுக்குள்ளே வருதுங்க. இந்தியா முழுக்க எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட் பிக்கஸ்ட் இஷ்யூ தான். பர்டிகுலராக என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அசாம், ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், கர்நாடகா, கேரளா, இங்கே கூட ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம். சில இடங்களில் எலக்ட்ரிக் ஃபென்சிங் காரணமாக யானைகள் சாகுது. ஸோ இதோட முக்கியமான அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கான்ஃப்ளிக்ட் மோஸ்ட்லி அர்பன் எக்ஸ்பான்ஷன் காரணமாக, ஆனால் இந்தியாவில் சில மாநிலங்களில் மைனிங், டிஏ எஸ்டேட்டு, ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், இவை தான் வந்து மேஜர் காரணமாக இருக்குது. சாலை மற்றும் ரோட் கில், அதில் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் ரோட் கில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா முதுமலை, அணைமலை, வால்பாறை, நீலகிரி, இந்த இடத்துலலாம் ரோட் கில் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடக்குது அனிமல்ஸ்க்கு. இரவு நேரத்தில் மான், கரடி, சிறுத்தை, பாம்பு வாகனத்தில் அடிபட்டு சாகுது. இந்தியா முழுக்க ஹைவேஸ் வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதனால் டைகர் ரிசர்வ்ஸ் ஸ்பிளிட் ஆகுது, எலிஃபென்ட் மூமெண்ட் பாதிக்குது, லெப்பர்ட் டெத்ஸ் அதிகரிக்குது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சில ஆகிய மாநிலங்களில் ரோட் ஸ்கில் அதிகம். நீர்நிலைகளோட அழிவு, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஏரியோட அழிவு தான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சென்னைங்க. முன்னாடி மார்ஷ்லேண்ட், வெட்லேண்ட், லேக் இருந்த இடத்துல இப்போது ஐடி பார்க். அப்போது ஹெவி ரெயின் வந்தால் என்ன ஆகும், ஃப்ளட்டு தானே வரும். ஏன்னா இயற்கை ட்ரைனேஜ் சிஸ்டத்தை நாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இந்தியா முழுக்க வெட்லேண்ட் டெஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு மற்றும் பெங்களூர் மாதிரி நகரங்களில் இது சிவியராக இருக்குது. டெல்லியில் யமுனா ஃப்ளட் பிளைன் என்க்ரோச்மெண்ட் பெரிய பிரச்சனை. மும்பையில் மேங்க்ரூவ் டெஸ்ட்ரக்ஷன் ஃப்ளட் இன்க்ரீஸ் பண்ணுது. காலநிலை மாற்றம், இதில் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியாவை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஹீட் வேவ்ஸ் அதிகம், வறட்சி அதிகம், வாட்டர் ஸ்கேர்சிட்டி அதிகம். சென்னையில் சம்மர் அன்பேரபிள் ஆகிடுச்சு. ஏன், கான்க்ரீட் ஜங்கிளாக நம்ம சென்னையை வந்து மாற்றிட்டோம். சென்னையை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டையே மாற்றிட்டு வரோம். மரம் இல்லை, க்ரீன் கவர் குறைஞ்சிடுச்சு. வட இந்தியாவில் கிளேஷியர் மெல்ட்டிங், ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், மேற்கு இந்தியாவில் டெசர்டிஃபிகேஷன், வடகிழக்கு இந்தியாவில் லேண்ட்ஸ்லைட்ஸ், அதாவது கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குங்க. ஸோ இதையெல்லாம் தடுக்க அரசோட முயற்சிகள் பார்த்திங்கன்னா தமிழக அரசு என்னென்ன மிஷன்ஸ் கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் தமிழ்நாடு மிஷன், ட்ரீ பிளான்டேஷன், எலிஃபென்ட் காரிடார் ப்ரொடெக்ஷன், வெட்லேண்ட் ரிஸ்டரேஷன் போன்ற ப்ராஜெக்ட்ஸை வந்து தமிழக அரசு வந்து செய்யுது. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இந்திய அரசு ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபென்ட், சிஎம்பிஏ ஃபண்ட்ஸ், நேஷனல் அஃபாரஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் போன்ற பெரிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. ஸோ மக்களோட மனநிலை இந்த கான்செப்டில் வந்து எப்படி இருக்குது, தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியா? தமிழ்நாட்டில் அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் பேர்ட் வாட்சிங், ட்ரெக்கிங், எக்கோ கிளப்ஸ், நேச்சர் ஃபோட்டோகிராஃபிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இந்தியா முழுக்க அவேர்னஸ் அனீவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. சில இடங்களில் வைல்ட் லைஃப்பை ரெஸ்பெக்ட் அதிகம் கொடுக்குறாங்க, சில இடங்களில் இன்னும் சூப்பர்ஸ்டிஷன், பயம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய உண்மை என்னென்னா டேஞ்சரஸ் மைண்ட் செட்டான மக்கள் தாங்க. வளர்ச்சி என்றால் காட்டை அழிக்கணும், இது தவறு. ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், வாட்டரை சேவ் பண்ணணும், வைல்ட் லைஃபோட கோ எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணுங்க. தமிழ்நாடு இந்தியாவுக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? தமிழ்நாட்டில் சில நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது. அர்பன் கன்சர்வேஷன் அவேர்னஸ் நம்ம தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. எக்கோ ரெஸ்டரேஷன் முயற்சிகள் வந்து எடுக்கிறாங்க. வெட்லேண்ட் ஆக்டிவிசம் அதுக்கு உண்டான வந்து உந்துதல்கள் இங்கே நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன்ஸ், நேச்சர் கன்சர்வேஷன், எக்கோசிஸ்டம் கன்சர்வேஷன், வைல்ட் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் வந்து முன்னுதாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. இளைஞர்களின் பொறுப்பு. இப்போ கேள்வி, நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல வந்து நம்ம எல்லார்கிட்டையும் அவேர்னஸை வந்து உருவாக்கணும். ஒரு மரம் வெட்டப்படும் போது சும்மா இருக்கக்கூடாது. மரம் நடுங்க, பிளாஸ்டிக்கை குறைக்கணும், ஏரிகளை பாதுகாக்கணும், வைல்ட் லைஃப் பற்றி படிக்கணும், எக்கோ கிளப்ஸில் ஜாயின் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இளைஞர்கள் சேஞ்சு கொண்டு வரணும். ஒரு ஜென்ரேஷன் நேச்சரை காப்பாற்ற முடியும். எதிர்கால தமிழகம் எப்படி இருக்கணும்? நமக்கு வளர்ச்சி வேணாம்னு யாரும் சொல்லலை. ஆனால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வேணும். அதாவது காடு காப்பாற்றி வளர்ச்சி, நீர்நிலைகள் காப்பாற்றி நகரமயமாக்கல், வைல்ட் லைஃப் காரிடார்ஸ் பாதுகாப்பு, எக்கோ ஃப்ரெண்ட்லி பில்டிங்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகரிப்பு. ஒரு ஸ்மார்ட் சிட்டி என்றால் என்ன? பெரிய மால் மட்டும் இல்லைங்க. கிளீன் ஏர் இருக்கணும், பேர்ட்ஸ் இருக்கணும், ட்ரீஸ் இருக்கணும், வாட்டர் பாடிஸ் இருக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஒரு குழந்தை நாளைக்கு புத்தகத்தில் மட்டும் யானையை பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு நாள் குருவி இல்லை, பட்டாம்பூச்சி இல்லை, மழை இல்லை, காடு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வெறுமையாகிடுங்க. நம்ம முன்னோர்கள் நமக்காக மரம் நட்டாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம அடுத்த தலைமுறைக்காக என்ன வச்சுட்டு போகிறோம்? கான்க்ரீட் ஜங்கிளா அல்லது பசுமையான தமிழகமா? அது நம்ம கையில் தாங்க இருக்குது. ஒரு மரம் நடுங்க, ஒரு ஏரியை காப்பாற்றுங்க, ஒரு விலங்கின் வாழ்விடத்தை மதிங்க. இயற்கை நாமோட சொத்து இல்லை, நம்ம குழந்தைகளிடமிருந்து வாங்கிய கடன். காடு இல்லாத வளர்ச்சி, எதிர்காலம் இல்லாத வாழ்க்கை. மரம் வெட்டுவது எழுச்சு, ஆனால் மழையை உருவாக்க நம்மளால் முடியாது. விலங்குகள் நம்மை தொந்தரவு செய்ய வரல, நாம தான் அவற்றின் உலகத்தை உடைத்திருக்கிறோம். பசுமை இல்லாத நகரம் உயிர் இல்லாத நகரம். இயற்கையை காப்பது ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்காதீங்க, அது ஒரு உயிர் காப்பாற்றும் போராட்டம். இதோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை நகரமயமாதலும் வன அழிவும் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் தா காயத்ரி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.